ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ கிராஸ் குழு சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு குயிக் ஸ்பேனில் எங்களுக்கு உங்களுடைய டைமையும் அவைலபிலிட்டி கொடுத்ததுக்கு நன்றி சார். ஸோ இந்த இன்டர்வியூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 9 கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்பு தினத்துக்காக நம்ம இந்த ஒரு இன்டர்வியூ நம்ம வைக்கிறோம் சார். ஓகேங்களா? ஸோ உங்களை பற்றியும் உங்கள் அமைப்பை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த முழு இன்டர்வியூமே. நான் உங்களுக்காக சில கேள்விகள் நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன் சார். நான் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்குறேன், நீங்கள் உங்களுடைய பதில்கள் சொன்னால் சந்தோஷமா இருக்கும் சார்.
கண்டிப்பா சார்.
சார், உங்களோட ப்ரொஃபைல் நான் பார்த்தேன் சார். மாஸ்டர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் பல நாடுகள் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, நிறையா விஷயங்கள் கற்று நீங்கள் ஒரு ட்ரெயினராகவும் இருக்கீங்க சார். ஸோ இப்போ உங்களை பற்றியும் ரீட் அமைப்பை பற்றியும் நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டா நல்லா.
கண்டிப்பாங்க. வணக்கம். என்னுடைய பேர் கருப்பு சாமி. நான் வந்து சத்தியமங்கலம், குறிப்பாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கிறேங்க. நான் எங்கள் ஆஃபீஸ் சத்தியமங்கலத்தில் இருக்குது. குறிப்பாக நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் எக்கனாமிக்ஸ். மறுபடியும் வந்து அப்புறம் லா பண்ணுங்க, ஆர்வத்தில் லா பண்ணி ஃபுல்லாக என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் வந்து தேர்ட் இயர் வரையிலும் பண்ணேன், லாஸ்ட் செமஸ்டர் 6th செமஸ்டர் வந்து நான் பண்ண முடியல. ஆனால் அதே சமயத்தில் நான் ஏன் இந்த ரீடு வந்து நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படின்னா, 2001ல் ஆரம்பித்தோம். பேசிக்காக வந்து நான் வந்து ஸ்கூல்லேயும் காலேஜில் வந்துட்டு ஹாஸ்டலில் படித்தேன். 6th இருந்து கல்லூரி வரையில் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் படித்தேன் நாங்கள். அப்போ படிக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட் மூமெண்ட்ல இருந்தேங்க. அப்போ வந்து மாணவர்களை வந்து அமைப்பாக்குவது, திரட்டுறது, அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளுக்கு எதிராக வந்து ஊர்வலம், ப்ரொட்டஸ்ட் இதெல்லாம் பண்ணுறது இதாக ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதன் மூலிமா வந்து சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை, குறிப்பாக வந்து இன்னைக்கு இருக்கிற சாதி அமைப்பு முறை, இல்லை மத அமைப்பு முறை, இல்லை பெண்ணடிமை, இன்னும் வந்து கிளாஸு, குறிப்பாக வந்து வர்க்க ரீதியான முரண்பாடுகள் எதனால் நடக்குது, இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு மாணவர் பருவம் வந்து ரொம்ப உதவியாக இருந்தது. அப்புறம் முடிச்சுட்டு நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கும்போது தான் நான் எனக்கு வந்து மற்ற நிறுவனங்களுக்கோ இல்லை மற்ற நிறுவனம் மீன்ஸ் ஏதாவது ப்ரைவேட்டு கம்பெனிஸ்க்கு அரசு துறைக்கு போகிற விருப்பம் இல்லை, ஏதாவது மக்கள் சார்ந்த வேலைகளை செய்யணுங்கும் போது தான் நாங்கள் வந்து ஒரு 2 தன்னார்வ சமூக குழுக்களில் வந்து நான் வேலை பார்த்தேன். அப்புறம் வந்து நாங்கள் வந்து அதில் வேலை பார்த்துட்டு நாங்கள் ரிசைன் பண்ணிட்டு கடைசியாக வந்துட்டு நாங்கள் என்ன யோசிச்சோம்னா, நம்மளே வந்து ஏன் வந்து இந்த பகுதியில் இருக்கிற தலித் மற்றும் பழங்குடி மக்கள் குழந்தைகளுக்காக கல்விக்காக நம்ம ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம படித்ததுனால தான் நம்மளுக்கு ஒரு சுயமரியாதை வந்திருக்குது, நம்ம படித்ததுனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு பகுத்தறிவு வந்திருக்குது. அப்போ வந்து இது வந்து கண்டிப்பாக நம்ம சமுதாயத்தில் இருக்கிற குழந்தைகளும் வந்து கண்டிப்பாக படிக்கணும். அது வந்து குறிப்பாக அதுலேயும் வந்து ஒரு ஒரு விளிம்பு நிலை சமூகமாக இருக்கிற தலித் சமுதாயத்திலையும் மற்றும் வந்து பழங்குடி சமுதாயத்தில் படிக்கணும்னு சொல்லி நினச்சோம். அது வெறுமனே வந்து இன்றைக்கி அகாடமிக் சிலபஸ் இல்லாமல் அதை தாண்டி வந்து சமூக ரீதியாக இருக்கிற முரண்பாடுகளை தெரிஞ்சுக்கணுவங்க அப்படின்னு சொல்லி தான், அது சோசியல் எஜுகேஷனாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். அந்த அடிப்படையில் தான் வந்து நாங்கள் ரீடு வந்து 2001ல் நாங்கள் வந்து தொடங்கினோம். அது நான் தான் ஃபவுண்டருங்க. அப்போ வந்து நாங்கள் 2001ல் தொடங்கி இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, குறிப்பாக வந்து டெக்ஸ்டைல் கார்மெண்ட் அந்த அந்த சப்ளை செயினில் இருக்கிற அந்த சப்ளை செயினில் இருக்கிற தொழிலாளர்களுக்காக வேலை செய்கிறோம். குறிப்பாக பெண் தொழிலாளர்களுக்காக வேலை செய்கிறோம். ஏன்னா வந்து இன்னைக்கு தெரியும், இன்னைக்கு டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட் சப்ளை செயினில் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளும் இருக்குது, அதே மாதிரி நிறைய மாற்றங்களும் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து எப்படின்னா, இந்த பிஸ்னஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், ஒரு தொழிலில் எப்படி மனித உரிமை பார்க்கறதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அதில் வந்து குறிப்பாக தொழிலாளர் உரிமை பார்க்குறோம். அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலையில் தொழிலாளரோட உரிமை வந்து பாதுகாக்கப்படணும், அதே சமயத்தில் பிஸ்னஸும் ஸ்ட்ரென்தன் ஆகணும், நம்மளுடைய இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியும் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லி நாங்கள் வேலை பார்க்குறோம். அப்போ அந்த இதை பற்றி ஒன்று வேலை பார்க்குறோம். அது இல்லாமல் கொத்தடிமை தொழிலாளர்களுடைய முறைக்கு, அந்த கொத்தடிமை தொழில் முறைக்கு எதிராக வேலை பார்க்குறோம். அதில் வந்து நாங்கள் நாமக்கல், ஈரோடு பகுதியில் எங்கெல்லாம் வந்து கொத்தடிமை தொழிலாளர்கள் வந்து வேலை செய்கிறாங்களோ, குறிப்பாக ஈவன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இல்லை பிரிக்லின், பவர்லூம், போல்ட்ரி ஃபார்ம்ஸு, இங்கெல்லாம் வந்து நாங்கள் மேப்பிங் பண்ணிவிட்டு எங்கே அதிகமான ரிஸ்க் இருக்குதோ அங்கே அந்த ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அங்கே வந்து நாங்கள் அந்த ஐடென்டிஃபிகேஷன், ரெஸ்கியூ, ரீஹாபிலிட்டேஷன், ப்ராசிக்யூஷன் எல்லாம் பண்ணிட்டுருக்குறோம். இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் இன்ட்ரெஸ்டட் மைக்ரென்ட்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வர்றாங்க. ஏன்னா குறிப்பாக வந்து இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற நாமக்கல், கரூர், சேலம், திண்டுக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களில், ஏன்னா கொங்கு மண்டலம் அப்படிங்கிற இந்த 8 மாவட்டங்களில் நிறைய பேர் வந்து இங்கே நிறைய தொழில் வளம் இருக்குது. அப்போ ஏன்னா டெக்ஸ்டைல் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, இது இல்லாமல் காகித ஆலைகள், இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. அப்போ வேலை வாய்ப்பு தரக்கூடிய மண்டலமாக இருக்கிறதுனால நிறைய பேர் இன்ட்ரெஸ்டட் மைக்ரெண்ட் வந்து இங்கே வர்றாங்க. அது வந்து குறிப்பாக பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஜார்க்கண்ட், பீகார், பீகார், வெஸ்ட் பெங்கால், இன்னும் வந்து அஸ்ஸாம், ஒடிசா, இங்கிருந்தெல்லாம் வர்றாங்க. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம அந்த குழந்தைகளோட கல்வி, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சுகாதாரம், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கிரீவன்சஸ், அவங்க கிரீவன்சஸ் பர்டிகுலராக வந்து அவங்களோட வேஜாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுடைய வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை அவங்களோட பிஎஃப் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது தேவை இருக்கலாம், அரசு திட்டங்களில் ஒட்டி இருக்கலாம். ஸோ அதற்கான வந்து வழிகாட்டுதல், அவங்களுக்கான வந்து சேர்ந்து வேலை செய்தல் அப்படிங்கிற விஷயங்களில் இந்த மூன்று ஆஸ்பெக்டில் வந்து நாங்கள் வந்து ரீட் நிறுவனம் வந்து வேலை பார்க்குறாங்க.
ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப ஒரு விரிவான பதில நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எனக்கு அதை தொடர்ந்து எனக்கு அதுல இருந்தே நீங்க பேசுனதே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கு சார். ஏன்னா நீங்க பெண்களுக்காகவும் வேலை செய்யறேன்னு சொன்னீங்க, கொத்தடிமை முறைக்காகவும் வேலை செய்யறேன்னு சொன்னீங்க, அதே மாதிரி மைக்ரன்ட் டிரைவருக்காகவும் ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. இந்த ஒரு பன்முகத்தன்மை கொண்டு நீங்க ஒர்க் பண்ணும்போது இந்த ஒவ்வொருவர்களுக்கான தேவைகளை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த தேவைகளை எப்படி நீங்க பூர்த்தி செய்யறீங்க சார்?
கண்டிப்பா அடிப்படையில வந்து எங்க நம்ம ரீட் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து இது வெறுமனே வந்து ஒரு சேரிட்டி இல்லை, அதை தாண்டி நான் வந்து உரிமை கண்ணோட்டத்தில் வந்து பார்க்குறோம், ரைட்ஸ் பேஸ்டு தான் பார்க்குறோம். ஏன்னா அந்த ரைட்ஸ் பர்ஸ்பெக்டிவ் தான் எங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் எப்படி அரசுடன் இணைந்து இந்த உரிமைகளை வந்து நம்ம நிலைநாட்டுறது, இல்லை அவங்களுக்கு உரிமை வாங்கி தர்றது, இல்லை வந்து மக்களோட சேர்ந்து மக்களோட எம்பவர்மெண்ட்டில் எப்படி அவங்க உரிமைகளை வந்து அவங்க கிளைம் பண்ணுறது. அப்போ வந்து டியூட்டி பேரர்ஸ் இருக்கிறாங்க, அரசு வந்து முதல் கடமையாளர், முதல் கடமையாளர். அப்போ வந்து கிளைம் ஹோல்டர்ஸ் வந்து இங்கே இருக்கிற மக்கள், இங்கே இருக்கிற மக்கள், இங்கே தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் வந்து கிளைம் ஹோல்டர்ஸாக இருக்கு. அப்போ நம்ம எப்படி பார்க்குறோம்னா, இப்போ வந்து இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கொத்தடிமை தொழில் முறைக்கு நாங்கள் வேலை செய்கிறதும், இல்லை கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, இல்லை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறதும், இல்லை இன்ட்ரஸ்டட் மைக்ரெண்ட்ஸ்க்கு வேலை செய்கிறது, இவங்க மூணு பேருமே தொழிலாளர்கள் தான். இவங்க வந்து நீங்கள் வந்து என்ன எல்லாமே வந்து இந்த லேபர் லாஸு, இல்லை வந்து இண்டஸ்ட்ரியல் லாஸ், இது எல்லாமே வந்து இந்த தொழிலாளர்களுக்கு வந்து பொருத்தமாக இருக்குது. அப்படின்னா பார்த்தோம்னா இதில் நம்ம கூடுதலாக நம்ம பார்க்கறது எப்படி பார்க்குறோம்னா, குறிப்பாக வந்து கொத்தடிமை தொழில்முறை சட்டம் இருக்குது, உங்களுக்கு 1976 வந்த சட்டம் இருக்கு. இந்த மூணும் வந்து பார்த்தோம்னா இந்த மூணு பேர்த்துடைய சுச்சுவேஷனும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸ் லேபராகவும் இருக்கிறாங்க. மூன்று இடத்துலையும் பார்த்தோம்னா ஒரு ஃபோர்ஸ் லேபராகவும் இருப்பாங்க, இல்லை இவங்க பாண்டட் லேபராகவும் இருப்பாங்க, இல்லை வந்து இன்னைக்கு வந்து இன்டர்ஸ்டேட் மைக்ரன்ஸ் இருக்கிறாங்க, இல்லை வெளி இதே தமிழ்நாட்டில் வெளி மாவட்ட தொழிலாளர் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனித கடத்தல் மாதிரி, ஒரு மனித வணிகம்னு சொல்லலாம், இல்லை ஹியூமன் டிராஃபிக்கிங்னு கூட நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படின்னா நாங்கள் ஏன் இந்த மூணு பேருக்கு வேலை செய்யறதுன்னா, அந்த மூன்று பேருமே தொழிலாளருக்கு அந்த தொழிலாளர் நலச்சட்டங்கள் கீழே வர்றாங்க. அதனால வந்து எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது, இங்க வந்து மேல வேலை செய்யறேன், இங்க கீழே வேலை செய்யறேன், நடு வேலை செய்ய அப்படி இல்லை. ஏன்னா இது வந்து எல்லாமே ஒரு 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 தொழில் அடிப்படையில் வெவ்வேறு தொழில் ஈடுபட்டாலும் இவங்க வந்து ஒரு அவங்க அந்த லேபர் அப்படிங்கிற அடிப்படையில் வர்றாங்க.
நன்றி நன்றி சார். ஸோ அடுத்து ஒரு கியூரியஸான க்வெஸ்சன் என்னன்னா, இது மூணுமே சில நேரங்கள் நீங்க போய் ஒரு மைக்ரண்ட் லேபரை பார்க்கும் போதும் அவங்க வந்து ஒருத்தர் கீழே தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நீங்க பல பிரச்சனைகள் நீங்க சந்திச்சிருப்போம், ஏன்னா 20 ஆண்டு காலமா நீங்க இருக்கும் போது நீங்க பல பிரச்சனைகளை சந்திச்சுங்க. நீங்க சந்திச்ச பிரச்சனை இல்ல சவால்ல நீங்க எதை கருதுறீங்க, அதை எப்படி மேற்கொண்டீங்க சார்? ஒரு நிறுவனமா
ஒரு 12 பேர்த்த வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து நாங்க ரெஸ்கியூ பண்ணோம். குறிப்பா வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இருந்து நாங்க பாண்டட் லேபரை நாங்க ரெஸ்கியூ பண்ணோம். அது எப்படி ரெஸ்கியூ பண்ணோம், ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சுக்கு பின்னாலதான் நாங்க ரெஸ்கியூ பண்ணோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் வந்து இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரிங்க செக்டர் பெரிய செக்டர், பெரிய முதலாளிகள் இருக்கிற செக்டர், மிகப்பெரிய சேலஞ்சு. அவங்களுக்கு வந்து எல்லா லெவல்லும் பேக்கப் இருக்குது, பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்குது, இல்லை ஃபைனான்சியல் பேக்கப் இருக்குது, எல்லா பேக்கப் இருக்குது, அது போக ஜாதிங்கிற மிகப்பெரிய பேக்கப் இருக்குது அவங்களுக்கு. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பொண்ணு வந்து 18 வயசுக்கு குறைவான ஒரு பொண்ணு, ஒரு 16 வயசு இருக்கும், அவங்க வந்து இண்டஸ்ட்ரி விட்டு எட்டி குதிச்சு வெளியே ஓடி வரும்போது அந்த பொண்ணு அவங்க கூட சேர்ந்து 2 பேர் ஓடி வர்றாங்க. அப்போ வந்து ஓடி வரும்போது ஒரு பக்கத்தில் கிராமத்தில் போய் புகுந்துக்கிறாங்க, அவங்க வாட்ச்மேன் துரத்திட்டு வர்றாரு. வாட்ச்மேன் சொல்றாரு, இங்கே வந்து திருடிட்டு வந்துட்டாங்க மில்லுக்குள்ள இருந்து, அதனால தான் நாங்கள் துரத்திட்டு வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணை வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க, அங்கே அவங்ககிட்ட எந்த ஒரு பணமும் நகையும் எதுவுமே கிடையாது. அப்போ அந்த பொண்ணு சொல்றாங்க, எங்களுக்கு வந்து உள்ளே நாங்கள் வேலை செய்ய மறுத்தோம், எங்களை வந்து ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க, அது அங்கிருந்து நாங்கள் வந்து எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால வந்து அந்த ஊர்க்காரங்களே சேர்ந்து யார் அந்த செக்யூரிட்டியை வந்து துரத்தி விட்டுறாங்க பேசி அனுப்பிடுறாங்க. இப்போ இவங்க வந்து எங்களுக்கு இந்த இது வந்து எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் நாங்கள் வந்து இந்த தொழிலாளர்களுக்காக வேலை செய்கிறதுனால நிறைய பேர் ட்ரெயின் பண்ணிக்கிறோம், பஞ்சாயத்து தலைவர்கள், வார்டு மெம்பர்ஸ், அது இல்லாமல் மக்களுக்கு வேலை செய்ய இயக்கங்கள், இது இல்லாமல் வந்து கிளப்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்ததுனால இந்த தகவல் எங்களுக்கு வருது. நாங்கள் அந்த பொண்ணு வந்து தேனி மாவட்டம், நாங்கள் என்ன பண்ணோம்னா தேனி மாவட்டத்துக்கு போய் அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுகிட்ட பேசி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அந்த அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்கொயரி பண்ணுறாங்க. அப்போ என்கொயரி பண்ணி அங்கே எஃப்ஐஆர் போடுறாங்க, தேனி மாவட்டத்தில் எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த எஃப்ஐஆர் எடுத்துட்டு நான் இங்கே நாங்கள் ஈரோடு மாவட்ட கலெக்டர் வந்து இருந்தார், மிஸ்டர் பிரபாகரன் சொல்லிட்டு, அவர் அந்த கலெக்டரை பார்த்து மீட் பண்ணோம், எல்லா பெட்டிஷன் எல்லாம் கொடுத்தோம், சிடபிள்யூசி டிசிபி எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து அந்த அந்த அப்புறம் வந்து கலெக்டர் வந்து ஒரு கமிட்டி போட்டார், அந்த கமிட்டி மூலிமா போய் நாங்கள் என்ன பண்ணோம்னா அது ஆர்டிஓ போலீஸு டிபார்ட்மெண்ட் எல்லாம் போய் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், பேசுகிறோம், சொல்கிறோம். ஒரு 5 டேபிள் போட்டு அங்கே இருக்க ஒரு 400 தொழிலாளர்களை, பெண் தொழிலாளர்களை, குறிப்பாக ரொம்ப யங் விமன் வேலை செய்கிறாங்க, அவங்களை எல்லாம் வச்சு என்கொயரி பண்ணும்போது தான் அதில் 12 பேர் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், எங்கள் நிறைய பிரச்சனை இருக்குது, எங்களை எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க பார்த்தோம்னா அந்த 12 பேருமே வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க, அந்த கடன் வாங்கினதுனாலயே வீட்டுக்கு போக முடியல, ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அஃபெக்ட் ஆயிருக்குது, கடன் வாங்கினதுனாலயே அவங்களுக்கு வந்து சேலரி வந்து ரொம்ப குறைவாக கொடுக்குறாங்க. அப்போ இன்னைக்கு பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் 1976ல் இந்த எலிமெண்ட்னு சொல்லக்கூடிய பாண்டட் லேபர் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இது எல்லாமே அவங்களுக்கு ஃபிட் ஆகுது. அப்போ என்னன்னா அவங்களை வந்து ஹோமுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க நைட்டு, அப்புறம் நாங்கள் அடுத்த நாள் சனிக்கிழமை போய் அந்த ஹோமில் பார்த்தோம், வெள்ளிக்கிழமை அந்த ரெஸ்கியூ நடக்குது, சனிக்கிழமை பார்க்குறோம், சனிக்கிழமை வந்து ஹோமுக்கு யாரும் வரல. அப்போ நாங்கள் அங்கே பேசும்போது ஒருத்தர் சொல்கிறார், அங்கே இருக்கிற ஒரு வார்டன் மாதிரி இருக்கிறவர், இது அவ்வளோதாங்க சார், இனி வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ இது பாண்டட் லேபர் கேஸுக்கு இது எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு ஒரு இதாகிடுச்சுங்க. அப்புறம் சனிக்கிழமை அவங்க வரல, மண்டே வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்புறதாக ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்கள் வந்து மீடியாவுக்கு வந்து தகவல் கொடுத்து, மீடியா வந்து ஆர்டியா கிட்ட கேட்குறாங்க, என்ன இது மாதிரி பாண்டட் லேபர் குழந்தைகளெல்லாம் ரிலீவ் நீங்கள் ரெஸ்கியூ பண்ணிக்கிங்களா, பெண்களை அவங்க எங்கே வச்சுக்கிறீங்க, பாண்டட் லேபர் கேஸ் போடுறீங்களா, சைல்ட் லேபர் கேஸ் போடுறீங்களா, இல்லை என்ன கேஸில் வந்து போட போகிறீங்க, எப்படி ரிலீஸ் பண்ண போகிறீங்கும்போது தான் அப்புறம் வந்து அப்புறம் ப்ராப்பர் என்கொயரி ஸ்டார்ட் ஆகுது. எஸ் பர் இன்னைக்கு வந்து இருக்கிற இன்னைக்கு குறிப்பு உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி இருக்கிற அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் அந்த என்கொயரி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்கொயரி ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் நாங்களும் பக்கத்தில் இருக்கிறோம் என்கொயரி, ஏன்னா நாங்கள் தானே பெட்டிஷனருங்க, அப்போ நாங்கள் இருக்கிறோம். அப்புறம் வந்து கடைசியில் வந்து அந்த 12 பேருக்கும் ரிலீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ரிலீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. அது மட்டும் இல்லாமல்ங்க ஒரு போல்ட்ரி ஃபார்ம் கிருஷ்ணகிரியிலங்க, கிருஷ்ணகிரியில் வேலை செஞ்ச அங்கே போல்ட்ரி ஃபார்ம்லேருந்து ஊருக்கு அனுப்பல, அங்கே ப்ராப்ளம் ஆகுது. அப்புறம் வந்து அவங்க வந்து அந்த ஆண்களை வந்து அடிச்சு துரத்திடுறாங்க, அவங்க வந்து எங்களுக்கு தெரிவிக்கிறாங்க, நாங்கள் போய் என்கொயரி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மாநில மனிதுரிமை ஆணையத்துக்கு வந்து பெட்டிஷன் அனுப்பினோம் ஆன் பிகாஃப் ஆஃப் சர்வைவர். அப்புறம் அவங்களுடைய அதுக்கு அடுத்தது ஃபர்தராக என்கொயரி பின்னால் அப்புறம் ஆர்டிஓ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்கொயரி பண்ணி மறுபடியும் வந்து ரிலீஸ் சர்டிஃபிகேட் தர்றாங்க. அப்படின்னா வந்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான், ஏன்னா வந்து ஒரு நீதி வாங்கிறது, ஒரு மனித உரிமையை வந்து நிலைநாட்டுவது என்பது இன்னைக்கு இருக்கிற சட்ட சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனையில அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான். ஏன்னா அது வந்து ஒரு நியாயத்துக்கான போராட்டம், ஒரு நீதிக்கான போராட்டம் தான். அந்த அடிப்படையில நிறைய சவால்களை தாண்டி தான் ஒரு நீதியும் ஒரு மனித உரிமையும் வந்து நிலைநாட்டப்பட வேண்டியது இருக்குது.
ஓகே சார், ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி சார், இப்ப நம்ம ரீட் அமைப்புல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க சார், எத்தனை டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க சார் உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா?
எங்க ரீட் டீம்ல வந்து நாங்க வந்து ஒரு 22 பேர் இருக்கிறோம் ஃபுல் டைமா வந்து 22 பேர் இருக்கிறோம். 22 பேர் வந்துட்டு இது மாதிரியான பணிகள் வந்து எல்லாம் செய்யறது. அது போக எங்களுக்கு கொஞ்சம் தன்னார்வலர்கள் வந்து ஒரு 69 பேர் இருக்கிறாங்க.
சோ நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த உங்களோட சேலஞ்சஸ்ல எனக்கு 2 கேள்விகள் எனக்கு வருது சார். ஒண்ணு, நீங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்து அந்த பர்டிகுலர் அந்த பெண், அந்த 16 வயசு இருக்கிற அந்த பெண் வந்து தப்பிச்சு வந்து ஒரு கிராமத்துக்கு வரும்போது கிராம மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்தும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நெக்லிஜென்ட்டா இருந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஆர்டிஓ மூலமா போகும்போது அவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க சார். இப்ப நீங்க ஒர்க் பண்ற இடத்துல அந்த மக்கள் உங்களுக்கு ரீட் அமைப்புக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு சோசியல் காஸுக்கு போகும்?
கண்டிப்பாங்க. இப்ப என்னன்னா வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய அறியாமல் தான் இருக்கிறாங்க. அதே சமயத்துல எங்களுடைய 22 கால ஆண்டினுடைய வேலையில நாங்கள் நிறைய முன்னணிகள் அந்த கேடர்ஸ் வந்து நாங்கள் டெவலப் பண்ணிருக்கிறோம். எங்க பயிற்சியினால வந்து, ஏன்னா மனித உரிமை பயிற்சிகள் கொடுத்துக்கிறோம், எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் பயிற்சிகள் கொடுத்துக்கிறோம், நிறைய விஷயங்கள் வந்து இந்த ரீஹாபிலிட்டேஷன் ஆஸ்பெக்ட்ல அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணிக்கிறோம், அவங்க சின்ன 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 தொழில்கள் வந்து தொடங்கறதுக்கு நம்ம உதவி பண்ணிக்கிறோம். இதெல்லாமே வந்து தெரியும் அவங்களுக்கு, வந்து அவங்க நல்லா தெரியும். அப்ப வந்து நம்ம அவங்களுக்கு வந்து உதவி, அவங்க கூட சேர்ந்து அவங்க பிரச்சனையோட சேர்ந்து நம்ம பயணிக்கிறோம், அவங்களுடைய விடுதலைக்கும் அவங்களுடைய மாற்றத்திற்கும் அவங்களுடைய மாண்புக்காக, அவங்க டிக்னிட்டிக்காக அவங்களுக்கு தெரியும். அப்ப அது வந்து என்ன ரொம்ப ஈஸியா இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க சொன்னதுதான், அது நம்புறது கூட ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா அவ்வளவு ஸ்ட்ரகிள்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ச்சியா தாக்கு பிடிச்சி வேலை செஞ்சுட்டு வரும்போது, அந்த மக்களுக்காக நம்ம வேலை செய்யறது சொல்லி அவங்களும் ஃபீல் ஆகும்போது, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய எல்லா முயற்சிகளும் எங்களுடைய பயணத்துல அவங்க கூடவே இருக்கிறாங்க, கூடவே இருக்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குதுங்க. இது ஒரு பெரிய சவால், இப்போதைக்கு வந்து ஒரு பெரிய சவால் இல்லை. ஆனா எர்லியர் நாங்க ரீடு ஸ்டார்ட் பண்ணப்ப 2001 காலகட்டத்துல நம்ம ஒண்ணு சொன்னாவே, இது இதெல்லாம் உண்மையா, இது நடக்குமா, இவங்க யாரு என்ன எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு குறைந்தச்சம் 10 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு.
அதே இதுல நீங்க மென்ஷன் பண்ணது மனித உரிமை ஆணையமா இருக்கட்டும், ஒரு தாசில்தாரா இருக்கட்டும், ஒரு ஆர்டிஆவா இருக்கட்டும், அதே மாதிரி டிஎஸ்டபிள்யூ டிஸ்ட்ரிக்ட் சோசியல் ஒர்க் டீம், இவங்க கூட ரீட் அமைப்பு எப்படி சேர்ந்து ஒர்க் பண்றாங்க சார் இந்த சமூக மாற்றத்துக்கு?
ஏன்னா வந்து நாங்க நம்புறது என்னன்னா, அரசு தான் வந்து முதல் கடமையாளர், என்ன டியூட்டி பேரர்ஸ். அப்ப என்னன்னா, நம்ம அரசு இல்லாம எதையுமே செய்ய முடியாதுங்க. ஏன்னா வந்து அரசுக்கு தான் அந்த கடமை இருக்குது. அப்போ என்னன்னா, அரசு கூட இணைந்து கவர்மெண்ட்டோட எங்கேஜ்மெண்ட்ல தான் இதெல்லாமே பண்றோம். அப்ப எப்படி பண்றோம்னா, நாங்க வந்து எந்த ஒரு பயிற்சி நடத்தினாலும் அது அரசுத்தை சார்ந்த துறை சார்ந்த, அதுக்கு சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த அரசு அதிகாரிகளை, மாவட்ட அதிகாரிகளை, இல்ல வட்ட அளவில் இருக்கிற தாலுக் லெவலில் இருக்கிற அதிகாரிகள், இல்லை இங்க வட்டார அளவில் இருக்கிற அதிகாரிகள் வந்து யூனியன் லெவலுக்கு நம்ம இன்வைட் பண்றோம். எங்களுடைய பயிற்சிகள்ல, கூட்டங்கள்ல, எங்க பிரச்சாரங்கள்ல, எங்க ரெஸ்கியூல எல்லாத்தையும் அவங்க இன்வால்வ் படுத்துறோம். சில நிகழ்ச்சிகள் வந்து, பயிற்சிகள் வந்து, இப்ப குறிப்பா வந்து தொழில் சார்ந்த பயிற்சிகள், இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரி சார்ந்த பயிற்சிகளுக்கு அவங்க கூட இணைந்து நடத்துறோம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம இப்போ டிஸ் இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரி ஹெல்த் அண்ட் சேஃப்டி இருக்கிறாங்க, டிஸ் இருக்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து வந்து நம்ம நிகழ்ச்சிகள் வந்து இண்டஸ்ட்ரீஸ்கெல்லாம் பயிற்சி கொடுக்கறது, புதிய சட்டங்கள் இன்னைக்கு லேபர் கோடு வந்திருக்குது அதை பத்தின ஒரு புரிதல் ஏற்படுத்துவது, இல்லை வந்து இன்னைக்கு போஸ்ட் ஆக்ட் வந்திருக்குது, ஏன்னா வந்து இன்னைக்கு பணியிடங்களில் வந்து பாலியல் வன்முறைக்கு எதிரான தடை சட்டம் வந்திருக்குது, அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு வந்து எடுத்துட்டு போறது, இதெல்லாம் வந்து அரசு கூட இணைந்து நம்ம பண்றோம். அப்ப என்னம்னா, நம்ம வந்து நம்ம செய்யற வேலை இன்னைக்கு வந்து நம்ம ஆஸ் பர் லா நம்ம வேலை செய்யறாங்க, இந்திய சட்டங்கள் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் அது அரசோட இணைந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். அப்ப என்னன்னா வந்து, இது ஈஸி, நம்ம எதுக்காக வேலை செய்யறோம்னு சொல்லிட்டு நம்ம அரசை வந்து குறை சொல்றது இல்ல. அதே சமயத்துல எப்படி இணைந்து இந்த அரசு மெக்கானிசத்தை, அந்த சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது, ஒரு சிவில் சொசைட்டியா இருந்து மக்களுக்கு எப்படி வந்து கொண்டு போய் சேர்த்துறதுன்னு நம்ம வந்து பாக்குறோம். அவ்வளவுதாங்க
சார். இப்ப இந்த 22 கால உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்டிப்பா நீங்க இந்த பாலிசி மேக்கிங்லயும் உங்களுடைய ஈடுபாடுகள் இருந்திருக்கும். சோ அப்ப அந்த பாலிசி மேக்கிங்ல நீங்க வேலை செய்யற இடங்களுக்கு நீங்க என்ன பாலிசி லெவல் சேஞ்சஸ் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்?
இப்ப வந்து பாலிசி லெவல் சேஞ்சஸ் நம்ம பார்த்தோம்னாங்க, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். நாங்க வேலை செய்யறதுல பாலிசி லெவல் சேஞ்சஸ் நாங்க பார்க்கும்போது, இப்ப வந்து இந்த இன்னைக்கு இந்த குறிப்பா பாண்டட் லேபர் நம்ம ரெஸ்கியூ பண்றோம் அப்படின்னா, அவங்களுக்கான அந்த ரீஹாபிலிட்டேஷன் பேக்கேஜ் வந்து இன்னைக்கு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் பிரகாரம் இவங்க தரணும், உடனடியே தரணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க, 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நம்ம ஏன்னா அந்த 1 லேக், 2 லேக், 3 லேக்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து என்னன்னா, உடனடியாக அடுத்த கட்டத்தை வந்து சார்ஜ் ஷீட்டெல்லாம் போகும்போது உடனடியாக வந்து அந்த நிதி வந்து தரணும். குறிப்பாக வந்து மாநிலங்கள் வந்து அதற்கான நிதிக்கு வந்து உடனே அப்ளை பண்ணுறதில்ல, ரொம்ப டிலே பண்ணுறாங்கன்ட்டு இருக்குது. அது மாதிரி இல்லாமல் உடனே பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து அதுக்கான ஒரு முயற்சியும் வந்து இதுக்கான இணைந்து வேலை செய்யக்கூடிய குறிப்பு ஐஜிஎம் போன்ற நிறுவனங்களோட அமைப்போட சேர்ந்து நம்ம சேர்ந்து ஸ்டேட் லெவல்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராக்டிஸ் வந்து ஒரு எத்திக்கல் ரெக்ரூட்மெண்ட்டா இருக்கும்னு சொல்லி நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். அதுக்கான எங்களோட ஆய்வுகளும் கொண்டு வந்துருக்கிறோம், ஆய்வுகளும் எடுத்துட்டு போய்க்கிறோம். அது சார்ந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி அசோசியேஷனு, அது இல்லாமல் யூனியனு, அது மட்டும் இல்லாமல் பிராண்ட்ஸு, இன்னைக்கு இருக்கிற பிராண்ட்ஸு, பையர்ஸ், ரீட்டைலர்ஸு, அவங்க மத்தியிலையும் வந்து எடுத்துட்டு போய்க்கிறோம். ஏன்னா ஒரு ஒரு எத்திக்கல் ரெக்ரூட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அந்த இன்னைக்கு வந்து அந்த வேலை செய்யற இடம் கூட வந்து ஒரு தொழிலாளர்களுக்கான உகந்த இடமா இருக்கணும், எந்த ஹராஸ்மெண்ட் இல்லாமல் இருக்கணும், ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம எடுத்துட்டு போய்க்கிறோம். அது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்களை எங்கள் வேலையிலே வந்து, ஏன்னா நாங்கள் சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நாங்கள் அந்த பையர் ஆடிட் பண்ணுறோம். இப்போ ஆடிட் பண்ணும்போது நாங்கள் எடுத்து போகக்கூடிய விஷயங்களும் வந்து அங்கே மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு அது ஈஸியாக இருக்குது. ஆனால் வந்து அதுக்காக வந்து எல்லாம் ஃபேக்ட்ரி மாறிட்டாங்களா, எல்லாமே கொண்டு வந்துட்டாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்னா அது என்ன கடினம் தான். ஆனால் நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போ நீங்கள் கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் பார்க்குறதுல இப்போ பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே சமயத்தில் கொரோனாவுக்கு பின்னால் நிறையா சுச்சுவேஷன் மாறியிருக்குது, ட்ரெண்டிங் வந்து மாறிக்கு. நிறையா இன்றைக்கி வந்து ஒர்க்கர்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்குது, இன்டர்ஸ்டேட் மைக்ரேன்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்படின்னா வந்துட்டு இங்கே அவங்களுக்கான என்ன வந்து அந்த அந்த மினிமம் வேஜ் பிரகாரம் வந்து போகுதா, ஒர்க் பண்ணுறதுக்கு டபுள் வேஜஸ் வந்து ஓவர் டைம் டபுள் வேஜஸ் கிடைக்குதா, இதெல்லாம் வந்து இது அதே வந்து அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் இஎஸ்ஐயை வந்து எஸ் பர் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து போகுதா அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் வந்து அந்த சின்ன இந்த கேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஒரு ஓவர் த பீரியட் ஒரு 10 to 15 இயர்ஸ் பார்த்தா நிறைய மாற்றங்களும் வந்திருக்குது.
நீங்க சொன்னதுல பாத்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார். சோ அப்ப கோவிடுக்கு முன்னாடி உங்களுக்கு சேலஞ்சஸ் ஜாஸ்தியா இருந்துச்சா சார், இல்ல கோவிடுக்கு அப்புறம் உங்களுக்கு சேலஞ்சஸ் ஜாஸ்தியா இருக்கா சார்?
இப்ப பார்த்தோம்னாங்க கோவிடுக்கு முன்னால ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, ஏன்னா வந்துட்டு சேலஞ்சஸ் பார்த்தோம்னா வந்து நீங்க கோவிடுக்கு முன்னால குறிப்பா அந்த பிலோ 14 எல்லாம் கிடையாது, சைல்ட் லேபர்ஸ் கிடையாது, ஈவன் 15 to 18 கூட ஓரளவுக்கு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து என்னன்னா டூரிங் கோவிட் கூட நிறைய பேர் வந்து இந்த சைல்ட் லேபர் ஈவன் பிலோ 18 நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஆச்சு, திருப்பூர் மாவட்டத்தில் ரெஸ்கியூ ஆச்சு, இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் நம்ம. அப்படின்னா கோவிடுக்கு பின்னால் வந்து என்னன்னா இந்த 15 to 18 ஜாஸ்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசனுடைய ஒரு தகவலில் கூட ஒரு டேட்டாவில் கூட கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸு இன்னும் எந்த ஸ்கூல்லையும் போய் என்ரோல் ஆகலைன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் கூட ஒரு 6000 மாணவர்கள் வந்து இன்னும் வேற எந்த ஸ்கூலுக்கும் போகல அப்படின்னு ஒரு தகவல் வந்து சொல்றாங்க. 5000 சில்ட்ரன் அவங்க வந்து இன்னும் போகலன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. அப்படின்னா இவங்களை எங்க போயிருப்பாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வேலைக்கு தான் போயிருப்பாங்க. ஏன்னா ஒண்ணு, ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் ரெக்கார்டு எந்த பிரைவேட் கவர்மெண்ட் எந்த ஸ்கூல்ல லிங்க் ஆனாலும் அவங்களுக்கு அந்த டேட்டா போயிரு, ஸ்டேட் லெவலில் கன்சல்டேட் பண்ணிடுவாங்க, இந்த இத்தனை ஸ்டூடெண்ட் இத்தனை பேர் ஸ்கூல் படிக்கிறாங்க, அது என்ன இவ்வளவு இத்தனை பேர் என்ரோல் ஆச்சு, என்ரோல் ஆனவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க, நெக்ஸ்ட் இயர் அது கண்டினியூ ஆகணும் இல்லைங்களா? அப்ப அப்படிங்கும் போது அந்த மாதிரி வந்து இன்னைக்கு கொஞ்சம் அது ஜாஸ்தி ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்ஸ்டேட் மைக்ரேன்ஸ் இப்போ ஜாஸ்தி ஆகிக்கிறாங்க. கொரோனா கட்டத்தில் நிறைய பேர் அவங்க சோர்ஸ் ஸ்டேட்டுக்கு போனாங்க, இப்போ என்ன ஆயிருக்குதுன்னா வந்து கொரோனாக்கு பின்னால் மறுபடி இப்போ ஜாஸ்தி ஆயிருக்குது. அப்போ இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம்னா வந்து ஒரு கொரோனாக்கு முன்னால் வந்து ஒரு 20-25 இருந்தது, இப்போ 30க்கு மேலே வர்றாங்க. அப்படின்னா அந்த இன்டர்ஸ்டேட் மைக்ரேன்ஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் அக்காமடேஷன் இருக்கணும், ரெண்டாவது வந்து ஃபேமிலியோட வர்றதுனால குழந்தை வந்து எஜுகேஷன் மிஸ் ஆகுது, அங்கே வந்து ஹிந்தியில் படித்தாங்க, ஒடியானா ஒடியாவில் படிச்சிருப்பாங்க, இங்கே வந்து தமிழ் தான் படிக்கணும். அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து குழந்தையோட கல்வி, அவங்க தங்கி இருக்கிற ஏரியா சுகாதாரம், வெறுமனே நீங்கள் வந்து தொழிலாளர்களுக்கு வந்து வேஜு பிஎஃப் பிஎஸ்ஐ மட்டும் பார்க்க முடியாது, அவங்க இருக்கிற அந்த அந்த வாழ் அந்த வாழ்நிலை கூட வந்து நம்ம தொழிலாளர் வாழ்நிலை கூட நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதெல்லாமே வந்து இன்ன காலகட்டத்தில் கொஞ்சம் சேலஞ்சாக இருக்குது சார்.
ஸோ இப்போ நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க சார், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இனக்குழுக்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா நீங்கள் ட்ரைபல் மக்கள் கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. அப்போ ஒரு ப்ராஜெக்டோட சக்ஸஸை நீங்கள் எப்படி எப்படி மெஷர் பண்ணுறீங்க?
ப்ராஜெக்ட் சக்ஸஸ் வந்து நம்ம இண்டிகேட்டர் இருக்குதுங்க. இப்போ வந்து அதுக்கு தான் வந்து நம்ம நம்ம ரிசல்ட் என்ன அப்படிங்கும்போது ஒரு திட்டத்தை உருவாக்குறதுக்கு முன்னாலேயே வந்து நம்ம ரிசல்ட்டை தான் யோசிக்கிறோம். இந்த பகுதியில் இந்த மாதிரி மாற்றங்கள், இவ்வளோ பேர் வந்து ஸ்கூல் காலேஜ் போகணும் வைங்களேன் அப்படி பார்க்குறோம், இவ்வளோ பேருக்கு வந்து லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கணும், இவ்வளோ பேர் வந்து இன்கம் வந்து ஜாஸ்தி ஆகிருக்கணும், இவ்வளோ பேர் வந்து ஸ்கூல் என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் வந்து குறிப்பாக வந்து நம்ம வந்து இந்த வருஷம் நம்ம அந்த ரெஸ்கியூ பண்ணுறவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ரீகாப் எல்லாரும் ஒவ்வொரு தொழிலுக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டே அதுக்கான திட்டங்கள் வந்து ரிசல்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம திட்டமிடுறோம், ரிசல்ட் என்னவாக இருக்கும்னு சொல்லி அந்த ரிசல்ட்டுக்கு தான் நம்ம வந்து அப்ஜெக்டிவும் ஆக்டிவிட்டியும் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணுறோங்க. நம்ம ஆக்டிவிட்டிக்கு வந்து ரிசல்ட் வந்து ஃப்ரேம் பண்ணுறது இல்லை, அந்த ரிசல்ட்டுக்கு ஆக்டிவிட்டி நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். அப்படின்னா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடுங்க, அப்படின்னா வந்து நம்ம பார்த்துக்கிறோம் ஓகே நம்ம ஓகே நம்ம இவ்வளோ பேர்த்த வந்து இன்னைக்கு என்ரிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த குவார்ட்டரில் இவ்வளோ பேருக்கு போயிருக்குதா, அடுத்த 6 மந்த்தில் இவ்வளோ பேருக்கு போயிருக்குதான்னு சொல்லி எங்கள் டீம்லேயே இருக்கிற மானிட்டரிங் அவால்வேஷன் டீம் மெம்பர் வந்து அதை பார்ப்பாங்க, டாக்குமெண்டேஷன் அது ப்ராப்பராக இருக்குதா இல்லை, அவங்களுக்கான அவங்களுக்கு வந்து அது நம்ம அதை நோக்கி தான் ரைட் ட்ராக்ல போயிட்டு இருக்கிறோமா என்ன ஏதுன்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க சார். அதனால வந்து ஈஸி. நாங்கள் மோஸ்ட்லி வந்து நாங்கள் எங்கள் இதில் பார்த்தோம்னா ஒரு 80% சக்ஸஸ் ஆயிரும், மீது 20% கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கும். ஆல்மோஸ்ட் எப்படி நீங்கள் பார்த்தாலும் ஒரு 75 to 80 நாங்கள் ரீச் பண்ணிடுறோம், மீதி கிட்டத்தட்ட ஒரு 25 சேலஞ்ச் தான். அது வந்து இது வந்து என்னன்னா, இது மெஷின்ஸ் உருவாக்குற வேலை இல்லை, இது மனுஷன் மனங்களை வந்து மாற்றுறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹியூமன் லைஃப்ல சேஞ்சஸ் கொண்டு வர்றது. இப்போ வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணி ரீஹாபிலிட்டேட் பண்ணவங்களே கூட சில பேர் பாண்டட் லேபர் ஆகிக்கிறாங்க மறுபடியும் அகைன். அது என்னன்னா வந்து அது நீங்க என்ன செய்ய முடியுங்க அப்படின்னா வந்து அது மாதிரி அதுக்காக எல்லாரும் அப்படி இல்லை, வெரி லிமிட்டெட் 1 or 2 இருக்கிறாங்க. அப்படின்னா வந்து சக்ஸஸ் நிறைய இருக்குது, ஃபெயிலூர் நிறைய இருக்குது, அதே மாதிரி வந்து லேர்னிங்ஸும் நிறைய இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போறோங்க சார்.
சில விஷயங்கள் வந்து உங்களை மாதிரி பைனியர்ஸ் வந்து சில விஷயங்கள் எங்களுக்காக ஒரு ட்ராக்ஸ் விட்டுட்டு போறீங்க. எங்களை மாதிரி இருக்க இப்போ ஸ்டார்டிங் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நீங்க சில டெம்ப்ளேட்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு சில விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். அதனாலதான் இந்த கேள்வி சார். அடுத்து வந்து என்னன்னா, ஒரு ஒரு நீங்க ரெஸ்கியூ பண்ற போது இல்ல ஒரு ரெஸ்கியூ வாங்குற நபருக்கு வந்து ரெண்டு விதமான தேவைகள் இருக்கும் சார். ஒன்னு அவனுடைய உடல் தேவைகள் இருக்கும், இன்னொன்று அவனோட மனதளவுல தேவைகள் இருக்கும் சார். ஸோ அந்த ஏன்னா நம்ம வந்து பிசிக்கலா பார்க்கும் போது அவன் உடல்நிலை கம்மியா இருக்கா இல்ல அவன் உடம்பு சரியில்லைன்னு தெரியும். இப்ப அந்த ட்ராமாக்கு நீங்க எந்த விதமான சப்போர்ட் கொடுக்குறீங்க சார்? மென்டல் ட்ராமா.
இப்ப வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒருத்தர் ரெஸ்கியூ பண்றோம்னா எங்களுக்கு கவுன்சிலிங் டீம் இருக்கிறாங்க. அந்த கவுன்சிலிங் டீம் வந்து நிம்ஹான்ஸ்ல ட்ரெயின் ஆனவங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் பெங்களூர்ல ட்ரெயின் ஆகும். ஆமா, அவங்க வந்து ட்ரெயின் ஆனவங்க. அவங்க வந்து இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், குரூப் கவுன்சிலிங் ரெண்டு இருக்குது, அது வந்து அவங்க கொடுப்பாங்க. அதுல வந்து அது வந்து அசஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவங்க வந்து அதாவது ஒரு மென்டல் ஹெல்த் டாக்டர் பார்க்கணுமா, இல்லை வேற ஏதாவது ரீஹாபிலிட்டேஷன் அவங்களுக்கு தேவைப்படுதா, வேற ஏதாவது ஃபேமிலி லெவல் ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுதா, ரீஹாபிலிட்டேஷன் மீன்ஸ் ஏதாவது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்றதுக்கோ இல்லை கவர்மெண்ட் பேங்க் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து சப்போர்ட் தேவையோ என்னன்னு சொல்லி அந்த கவுன்சிலிங்ல நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு நாங்கள் ஃபர்தராக வந்து பேசிக் கவுன்சிலிங், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த சர்வைவர் பற்றி பண்ணிக்கிட்டு ஃபர்தராக நம்ம வந்து நெட்ஒர்க்கிங் பண்ணுறோம். ஏன்னா வந்து நம்மளே வந்து எல்லாத்துக்கு எல்லாமே நாங்களே பண்ண முடியுமோன்னு அது முடியாது, வாய்ப்பு இல்லை. அப்போ எங்களுக்குன்னு சில ஸ்ட்ரென்த் இருக்குது, அதை நம்ம வந்து நல்லா பண்ணுறோம். எங்களுக்கு எங்கே எங்களுக்கு வந்து கேப் இருக்குதோ அங்கே நாங்கள் வந்து பிரிச்சு பண்ணுறோம் மற்ற நெட்ஒர்க் பார்ட்னர்கூட, அரசு கூட இல்லை தனியாரில் இருக்கிற மற்ற நிறுவனங்கள் கூட நம்ம லிங்க் பண்ணி விடுறோங்க.
இப்ப இந்த பர்டிகுலர் இந்த பாட்காஸ்டும் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லணும்னா அது என்ன விஷயம் சொல்லுவீங்க சார்? நீங்க ஷேர் பண்ணு உங்க மனசுல இருந்து ஒரு விஷயம் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் இந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ணிட்டு இருக்கோம்னா நீங்க என்ன ஷேர் பண்ணுவீங்க இல்ல என்ன ரெக்வஸ்ட் பண்ணுவீங்க சார்?
அது ஒரு மனுஷனை வந்து மனுஷனா மதிக்கணும், அவங்களுக்கும் மனிதுரிமை இருக்குது, டிகினிட்டி இருக்குதுன்னு சொல்லி நான் பார்க்கணும். வெறுமனே அவங்கள வந்து மதிப்புங்கிறது ஒரு 3 வேளை சாப்பாடு தர்றதோ, ஒரு உணவு, ஒரு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து தர்றதோ, அதெல்லாம் தாண்டி ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஈக்குவாலிட்டிங்கிறது முக்கியம், அந்த டிக்னிட்டிங்கிறது முக்கியம். அந்த டிக்னிட்டியோட அந்த ஈக்குவாலிட்டி இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அந்த டிக்னிட்டியும் ஈக்குவாலிட்டி தான் நாங்கள் நம்புறது, மனிதுரிமைன்னு சொல்லி நம்புகிறோம். வெறுமனே சட்டத்தில் இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் மட்டும் இல்லை, அதை தாண்டி நம்ம எப்படி பார்க்குறோம்னா அந்த அந்த டிக்னிட்டியும் அந்த குறிப்பாக வந்து அவங்களுக்கான ஈக்குவாலிட்டி ரெண்டு போது ஒரு மனுஷனா பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.
இவ்வளவு நேரம் உங்களோட டைம் எங்களுக்கு கூட நீங்க ஸ்பேர் பண்ணதுக்கு நன்றி சார்.
இல்லைங்க, நல்லா நீங்க வந்து எடுத்துட்டு போங்க. ஏன்னா இது வந்து இன்னைக்கு இந்த மாதிரி வேலைகள் வந்து வெரி லிமிட்டட் ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரி லீகல் இன்டர்வென்ஷன் இல்லை ஹியூமன் டிராஃபிக்கிங் பவுண்டரி லேபர் இந்த மாதிரி இஷ்யூக்கு எடுத்துட்டு போறாங்க. அது கண்டிப்பா வந்து இன்னும் வந்து நிறைய ஏரியாவில் எடுத்துட்டு போறக்கு இன்னும் நிறைய பேர்த்து போய் ரீச் ஆகிறதுக்கு உங்களுடைய கிராஸ் குளோபல் வந்து உதவியா இருக்கும். அதை நீங்க எடுத்துட்டு போவாங்க, உண்மையாகவே நெட்ஒர்க் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்க பணிகள் வந்து நிறையவுடைய லைஃப்பை டச் ஆகும், நிறைய பேர்த்துடைய லைஃப்பை வந்து சேஞ்ச் ஆகும். நன்றி.
ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எங்களுக்கு நீங்க ஒரு முன்னோடியா இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு நினைக்கிறோம் சார். வரநாட்கள்ல கண்டிப்பா வந்து நேரில் மீட் பண்ணலாம் சார்.
தேங்க்யூ சார்.
தேங்க்யூ சார். உங்களுடைய டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி சார்.
நன்றி நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம்.
Thanks for joining us for this episode, and please take a moment to subscribe on Apple Podcasts, Spotify, or wherever you listen to podcasts. Now, if you enjoyed this content, then please leave us a 5-star review and share this podcast with your friends. Thanks again for checking us out, and we look forward to having you join us again on the next episode.